அத்தியாயம் 39 60வது வசனம். அல்லாஹ்வின் மீது எவர் பொய்ய வைத்தார்களோ அத்தகையோரின் முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். அல்லாஹ்வின் மீது பொய்யடைத்தார்களே அவர்களின் முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமை அடித்துக் கொண்டிருந்த இவர்களுடைய தங்குவிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது. அத்தியாயம் 39 60வது வசனம். அல்லாஹ்வின் மீது எவர் பொய்யழைக்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களுடைய தங்குவிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது. 39:61 எவர் உள்ளத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு எதிர்த்துகின்றான். அவர்களை தீங்கும் தராது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே, யார் அல்லாஹ்வின் மீது பொய்யுரைக்கிறார்கள்? அல்லாஹ்வின் மீது பொய்யுரைப்பது என்றால் என்ன? ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அது கடந்த கால செய்திகளாக இருக்கட்டும், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், அல்லது வர இருக்கக்கூடிய நாட்களின் நன்மை தீமைகளை பற்றிய செய்திகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய காலத்தவணை, அதனுடைய நன்மைகள், அதனுடைய தீமைகள், அதிலிருந்து எவ்வளவு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இன்னமும் எவ்வளவு நீங்கள் விட்டு வைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளிலிருந்து உங்களுடைய படிப்பினைகள் எவ்வளவு இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் அனுபவித்த நன்மைகளிலிருந்து எந்த அளவுக்கு நன்றி கேட்டு பெருமையடித்து அந்த நன்மைகளை உங்களுடைய திறனுக்கும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் இணையாக்கிக் கொண்டு வாழ்கின்றீர்கள், அதன் விளைவாக நீங்கள் முற்படுத்தி இருக்கக்கூடிய தீமைகளின் அளவீடு என்ன, நீங்கள் விட்டு வைத்திருப்பதும் நீங்கள் முற்படுத்தியிருப்பதும் தீமைகளின் அளவில் பெருமையடித்ததன் காரணமாக நன்மைகள் அனைத்தும் உங்கள் கைவசம் இருக்கின்றன என்று நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள், பிறரும் உங்களை பெருமை பாராட்டுகின்றார்கள், நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்று. ஆனால் யார் ஒரு நன்மையை அடையும் பொழுது, உள்ளத்தின் சுகத்தை அடையும் பொழுது, உள்ளத்தினுடைய உற்சாகத்தை அவர்கள் கொள்ளும் பொழுது, எல்லாத்துகளிடம் என் இறைவன் ஒருவனுக்குத்தான் என்ற அந்த நன்றி உணர்வை கொண்டு வாழ்கின்றார்களோ, அவர்கள் முற்படுத்தி இருப்பது அவர்கள் அறியாத ஏராளமான இன்னும் இறைவனிடமிருந்துள்ள பேரருளை கொண்டிருக்கக்கூடிய ஞானங்களும், அதன் வழியில் அவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு மேலான மேன்மைகளும் அவர்களுக்காக விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே இவர்கள் முற்படுத்தி இருப்பது நிச்சயமாக இறைவனுடைய பொருத்தத்திற்கு உள்ளதாக இருக்கின்றது. இறைவன் அவர்களை பொருந்திக் கொள்பவனாகவே இருக்கின்றான். இன்னும் அவர்கள் அனுபவித்ததிலிருந்து எந்த அளவுக்கு பணிவை மேற்கொள்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் நன்றியுடையவர்கள். எந்த அளவுக்கு பெருமை கொள்கின்றார்களோ நன்றி கேட்டவர்கள். இவ்விதமாக என்னுடைய நன்மைகளுக்கு நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன், என் தீமைகளுக்கு நான் என் இறைவனை பயப்படுகின்றேன். எந்த ஒரு நன்மையிலிருந்தும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தில் குறிப்பாக உணர்ந்தறிய வேண்டியது, இது என் புலத்திலிருந்து நிகழ்ந்ததா என்பது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது என்னுடைய கை கால்களை கொண்டு நான் இயக்குகின்றேன் சில விஷயங்களை, அல்லது என் வார்த்தைகளை கொண்டு பிறரிடம் பேசி சில காரியங்களை சாதிக்கிறேன். ஒருவிடமிருந்து ஒரு சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அது உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த விருப்பத்தை இறைவனை தேடிக்கொண்டு வர முடியாது. எவ்வளவுதான் நாம் பணம் காசு கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு தரமான பொருளை வாங்க முடியாது. காசு அதிகமாக கொடுத்தாலும் அதிலும் குறை செய்வார்கள், எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் அதிலும் குறை செய்வார்கள். மனம் இல்லை, உள்ளம் இல்லை. ஆனால் அன்பளிப்பாக எவ்வளவையும் கொடுக்க முடியும். காசே இல்லாமல் அந்த அன்பளிப்புக்கு உள்ளம் இயங்க வேண்டும். இவ்விதமாகவே நம்முடைய உள்ளத்தினுடைய சுகத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த சுகத்திலிருந்து உயிரோட்டமுள்ள ஒரு சக்தியானது பிறக்கிறது. அந்த சக்தி நம்மை சுற்றிலும் நாம் எதனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதன் அளவிலும் அந்த சக்தியானது செல்கின்றது. நம்மை அறியாமலேயே அது உங்களுக்கு சாதகமாக இயங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய இந்த பணிவும் இந்த கனிவான சொற்களும் நாம் எதனை விரும்பினோமோ அதற்கு மேலாகவும் ஒரு அன்பளிப்போடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகமான நிகழ்வும் நிகழ்கின்றது. நாம் யாரிடம் தொடர்பு கொண்டிருக்கின்றோமோ, வியாபார வர்த்தகமாகவோ அல்லது உறவு முறைகளின் தொடர்பு காரணமாகவோ எவ்விதமாக யாரும் தொடர்பு கொண்டிருக்கின்றோமோ அவ்விதத்தில் நமக்கு எந்த நன்மையை விரும்பினோமோ அதற்கு மேலான நன்மையை, கூடுதலான நன்மையை நாம் கிடைக்கப் போகிறோம். இது இறைவன் மீது ஆணையாக நன்மைக்கு நன்மையை கூடி, அந்த நன்மைக்கு கூடியானது எல்லை இல்லாததும் கணக்கில்லாததும். எவ்விதம் நாம் ஒரு தீமையை கொண்டு ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த தீமை என்பது நான் செய்வேன் என்று அந்த ஒரு தீமை போதுமானது. என் இறைவன் உதவி தேவையில்லை, எனக்கு தெரியும் எவ்விதமாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை என் மனம் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் பெருமை கொண்ட மனிதனாக ஆகின்றேன். பெருமை இருக்கும் காலமெல்லாம் இறைவனுடைய உதவியானது நிறுத்தப்படுகின்றது. இறைவனுடைய உதவி நிறுத்தப்படுகின்றதை தவிர இறைவனிடமிருந்து ஒரு சொல் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த ஒரு சொல் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் அந்த அழகுக்கு அழகான வாழ்க்கை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அழகான வாழ்க்கையை பொருள் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு தீமையும், எந்த அளவுக்கு நாம் இன்னும் மாற்றவில்லையோ அந்த அளவிலான நன்மைகளும் நமக்கு உண்டு. அழகு என்ற வார்த்தைக்கும், நன்மை என்ற வார்த்தைக்கும், சுகம் என்ற வார்த்தைக்கும், அமைதி என்ற வார்த்தைக்கும் எல்லை இல்லை. மொழி வடிவங்களை கொண்டு அதனை நாம் விளக்கம் கூற இயலாது. எனவே அது எல்லை இல்லாததாக இருக்கின்றது. எவ்வளவுதான் நான் பொருள் அடிப்படையில் மாற்றிக்கொண்டு என் நன்மைகளுக்காக வேண்டி என்னுடைய உலகத்தின் அலங்கார பொருட்களையும் சுகப்பொருட்களையும் நான் விரும்பினாலும் பெருமை என்ற ஒன்று இல்லாத வரையில் அந்த அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்திற்கு இன்னமும் உயிரோட்டம் இருக்கிறது. முற்றிலுமாக நான் பொறுமை அந்த ஒரு அழகை பொருளாக மாற்றிவிட்டேன் என்று எப்பொழுது முடிவடைகிறது என்றால், எல்லையில்லாத அந்த அழகு நான் சாதித்து விட்டேன் என்று பெருமை கொள்ளும் பொழுது மூடப்பட்டு விடுகின்றது. இனி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட இருக்கின்றது. ஏனென்றால் அழகுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். எவ்விதம் என்றால் பெருமை கொள்வதன் காரணமாகவும், பிறர் பாராட்டும் பொழுது அந்த பாராட்டை ஏற்றுக்கொண்டு சாதித்து விட்ட அந்த பெருமிதத்திலும் இருந்ததன் காரணமாக எல்லையில்லாத அந்த அழகானது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. இனி அந்த அழகு உங்களுக்கு கிடையாது. இன்னமும் எவ்வளவு பாக்கி இருக்கின்றது அந்த அழகு என்ற வார்த்தைகளுக்கு உரிய ஒரு பக்குவமான நிலைப்பாடுகள் நமக்காக உருவாக இருக்கக்கூடியது. வானங்களிலும் பூமியிலும் இறைவன் நமக்காக அந்த அழகை படைக்க இருப்பது அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. அப்படியானால் உள்ளட்சம் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமையின் மீது கவனமாக இருப்பார்கள். பிறர் பாராட்டும் பொழுது ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்படுமானால் அந்த மகிழ்ச்சிக்கு ஏற்ப அந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தேய்மானம் அழகில் மீது உங்களுக்காக அமைகின்றது. அழகுமிக்க வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். பெருமை அளிக்க வேண்டாம். உலகத்தினுடைய பொருள்கள் அவ்வளவும் அசுத்தமானவை. ஏனென்றால் அதில் உயிரோட்டம் இல்லை. உயிரோட்டம் இருக்கும் பொழுது என்ன நிகழ்கின்றது? உயிரோட்டம் இல்லை என்றால் என்ன நிகழ்கின்றது? உயிர் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அந்த உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடலின் மீது பாக்டீரியாக்களும் கிருமிகளும் தொற்றுகின்றன. அந்த உடலை சிதைத்துவிடுகின்றன. இறுதியாக உயிரோட்டம் இருக்கும் வரையில் கிருமிகள் தொற்றுவதில்லை. உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடலை கிருமிகள் தொற்றுகின்றன. அந்த உடலை முற்றிலுமாக அழித்துவிடும் வரையில் அந்த கிருமிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது, பிறக்கும் பொழுது வாழ்க்கை அமைக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட தவணையின் மீது அவர்கள் வாழ்விக்கப்படுகின்றார்கள். குறிப்பிட்ட தவணையின் மீது அவர்கள் வாழ்விக்கப்படுகின்றார்கள். அந்த வாழ்க்கையானது 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், 80 வருடம் அல்லது 100 வயது என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனால் அமைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது முதல் மூச்சை அவர்கள் எடுக்கும் பொழுது அந்த முதல் மூச்சில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்கிறது என்பது என்பதுதான் அங்கு தீர்மானிக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டம், காலத்தவணை. எனவே நாம் அந்த காலத்தவணையின் மீது வாழ்கின்றோம். அந்த உயிரோட்டமானது, அந்த உயிரோட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையின் மீது வளர்கின்றது. பிறகு அந்த காலத்தவணையின் மீது உயிரோட்டம் குறைய ஆரம்பிக்கின்றது. முற்பகுதியில், காலத்தவணையின் முற்பகுதியில் அந்த உயிரோட்டமானது சிறப்பாக வளர்கின்றது. காலத்தவணையின் பிற்பகுதியில் அந்த உயிரோட்டம் குறைய ஆரம்பிக்கின்றது. இதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உயிரோட்டம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது கிருமிகளும் பாக்டீரியாக்களும் தொற்று ஆரம்பிக்கின்றன. உயிர் பிரிந்துவிட்டால் எப்படியோ பாக்டீரியாக்களும் கிருமிகளும் தொற்றுமோ, அதே போன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உயர்வடையக்கூடிய உயிரோட்டம் பிறகு தேய்மானம் அடைந்து நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடிய நிலையில் நாம் எட்டும் பொழுது குறைந்து கொண்டிருக்கூடிய உயிரோட்டம் அந்த நிலையில் கிருமிகளும் தொற்றுகின்றன, பாக்டீரியாக்களும் தொற்றுகின்றன, இன்ஃபெக்ஷன் குணமாக. இதனை மருந்துகளை கொண்டு குணமாக்க முடியாது. ஒரு காலம் மருந்துகள் இவற்றை குணமாக்கும் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டம் நாம் அதனை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உயிரோட்டத்தை நிலைப்படுத்துவதும் உயிரோட்டத்தை குறைப்பதும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் எத்தனை, தீமையான விஷயங்கள் எத்தனை, எந்த அளவில் உங்களுடைய நன்மைகளுக்கு நீங்கள் பணிகின்றீர்கள், எந்த அளவுக்கு உங்களுடைய பெருமையை கொண்டு தீமைகளை உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சம்பாதித்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் முற்படுத்தி வைத்திருப்பது எவ்வளவோ, நீங்கள் விட்டு வைத்திருப்பது எவ்வளவோ, நீங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் உங்களுடைய பெருமை உங்களுக்கு அறிவிக்கும். உங்களுடைய சோர்வம், உங்களுடைய சோம்பலம், உங்களுடைய களைப்பம், உங்களுக்குரிய பயமும் கவலையும் அனைத்தும் உங்களுடைய உயிரோட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. எனக்கு நன்மைகள் தான் நிகழும் என்று நான் இருக்கும் பொழுது என்னுடைய உயிரோட்டத்தினுடைய அளவீடு உற்சாகமாக இருக்கும். மனதில் உள்ள சோம்பல் நீக்கப்பட்டுவிடும். ஆனால் எனக்கு தீமைகள் தான் நிகழ இருக்கிறது என்று என் அறிவை கொண்டு நான் பார்த்து நல்லது வேண்டும் என்று இறைவனிடமிருந்து வாக்குகள் உள்ளே இருக்க, உள்ளத்தில் இருக்க, இல்லை எனக்கு தீமைகள் தான் நிகழும். நேரடியாக அல்லாஹ்வின் மீது நான் பகிர்வைக்கிறேன், எனக்கு தெரியும் என்று அந்த பெருமையை கொண்டு. இன்னும் இவர்கள் கூறுவார்கள், என்னை ஏன் இவ்வாறு இறைவன் இழிவுக்குள்ளாக்கி இருக்கின்றான் என்று. அவ்விதமாக அல்ல, அவர்கள் பெருமை கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். நன்மைகள் ஏற்படுமாயின் அது தனக்குரியது என்றும், தீமைகள் ஏற்படுமாயின் இறைவனிடமிருந்துள்ள கேடு என்றும் எண்ணுகின்றார்கள். அதனை மாற்றமாக கொள்ளும் வரையில் நன்மை யாவும் இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது, தீமைகள் யாவும் நீங்கள் சம்பாதித்ததன் கேடு என்பதை அவர்கள் தெளிவாக அறியும் வரையில் நிச்சயமாக இறைவன் அவர்களை சோதிப்பவனாக இருக்கின்றான். நாளைய விஷயத்தை பற்றி அறிவது யார்? இறைவன் ஒருவனை தவிர. நாளைய விஷயத்தை பற்றி தீர்மானிப்பவர்கள் நான் தான் என்று தன்னை இறைவனுக்கு நிகராக்கிக் கொண்டு இறைவனை பொய்யாக்கி நாளைக்கு இப்படி வாழ்வேன், இந்த விதமாக வாழ்வேன் என்று கூறும் பொழுது, நாளைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவன் இறைவன் ஒருவன் தான் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் பொய்யுரைக்கின்றார்கள். அது என் கைவசத்தில் உள்ளது, நம்முடைய முயற்சியின் கைவசத்தில் உள்ளது. நாம் முயற்சிக்கும் அந்த முயற்சியினுடைய பலன்களைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நாம் முயற்சிக்காமல் இறைவன் உதவி செய்ய மாட்டான். இவ்வளவு பொய்களையும் இறைவன் மீது அவர்கள் சுமத்துகின்றார்கள். இவர்களுடைய முகங்கள் கருத்து போகும் அந்த நாள், தீர்ப்பு நாள். இவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் பயனற்று போகுமே அந்த நாள் வரும்பொழுது, அவர்கள் இழிவடைந்தவர்களாக, துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களாக நீங்கள் காண்பீர்கள். 39-60 அத்தியாயம் 39-60 வசனம், அல்லாஹ்வின் மீது எவர் பொய்யிருக்கின்றார்களோ அவர்களுடைய முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர்கள். பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கிறது. இறைவனுடைய வாக்குகள் அந்த வாக்கியத்தில், அந்த வசனத்தில் பெருமை என்ற ஒரு வார்த்தை அச்சம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் மீது பொய் அளிப்பவர்கள், பெருமை அளிப்பவர்கள், நான் சாதித்தேன் என்று கூறும் பொழுது அவ்வாறல்ல, இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு பணிவோடு இருங்கள் என்ற சத்தியத்திற்கு விரோதமாக என்னுடைய முயற்சி தான், இறைவனுக்கும் இதில் சம்பந்தம் கிடையாது, பகிரங்கமாக இறைவனை நிராகரித்து பொய்யாக்கி மற்றவர்களுக்கும் இந்த முயற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கப் போகின்றது, முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இரவு பகல் பாராமல் நீங்கள் உடைக்க வேண்டும் என்று அநியாயமாக மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புபவர்கள். இவர்கள் விட்டு செல்வது தானும் பொய்ப்பித்து பொய்யாக்கி பிறரையும் பொய்ப்பிக்க தூண்டி பொய்யாக்கி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பெருமை கொண்ட வாழ்க்கையை அவர்கள் கற்பித்ததன் காரணமாக இறைவன் மீது இவர்கள் பொய்யை சுமத்தியிருக்கின்றார்கள். இரவு என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓய்வில் நீங்கள் தூங்குவதற்காகவும், மனம் ஓய்வடைவதற்காகவும், உடல் சுகமடைவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய இயல்பின் மீது இவர்கள் பொய்யுரைக்கின்றார்கள். அவனுடைய இயற்கையினுடைய அமைப்பின் மீது இவர்கள் பொய்யை சுமத்துகின்றார்கள். ஓய்வுக்கு பதிலாக உடைக்க வேண்டும் என்று, கண் உறக்கத்திற்கு பதிலாக கண் விழிக்க வேண்டும் என்று, இதில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று தெளிவாக நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனுடைய அழகான விருப்பத்தை நாம் நம்முடைய இருதயங்களில் மேற்கொள்கின்றோம். சுகமான உணர்வாக, நாளைய தேவைகளாக, அந்த சுகத்திற்கு நான் எந்த அளவுக்கு உருவம் கொடுக்கின்றேன் என்றால், உலகத்தினுடைய சுகப்பொருட்கள் அவ்வளவும் சுகம் என்று நான் என்னுடைய அறிவை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் உள்ள சுகப்பொருள்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவையும் நான் வாங்கி வைத்துக் கொண்டால் நான் சுகமாக வாழ்கின்றேன் என்று. என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சுகத்தை நான் தருகின்றேன். அப்படி என்றால் மருந்துகளும் மாத்திரைகளும் எனக்கு வேண்டும். ஆரம்ப முதலாகவே நான் வைட்டமின் மாத்திரைகளையும் டானிக்குகளையும் டாக்டர்களுடைய நெருக்கத்தையும் கொண்டு நான் என்னுடைய உடல் சுகத்தை பேணிக் கொள்வேன். உடல் என்பது திரும்பவும் மனதை கொண்டு இயங்குகிறதே தவிர மனம் இல்லாமல் உடல் இயங்குவதில்லை. இவர்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கின்றது அவருடைய இதயத்தின் மீது. மனம் என்ற ஒரு சுகத்தை அவர்கள் அறியாதவர்களாக ஆக்கப்பட்டுவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது மீண்டும் அவர்களுக்கான உயிரோட்டம் பிறப்பிக்கப்படும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த உயிரோட்டம் அவர்களுக்கு இன்னும் வேகமாக அவர்களை விட்டு நீங்கும். அது தன் பலத்தை இழக்க ஆரம்பிக்கும், தன் உறுதியை இழக்க ஆரம்பிக்கும். யார் அல்லாஹ்வின் மீது பொய் உரைக்கிறார்கள்? தன்னுடைய பெருமையை கொண்டு வாழ்பவர்கள் அவ்வளவு பெருமை. இறைவன் உதவ மாட்டான், இறைவனுக்கு எதுவும் செய்ய இயலாது. நாம் நம் முயற்சியை கொண்டுதான் வாழ வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் அநியாயம் செய்யலாம். நமக்கு இந்த உலகத்தினுடைய சுகப்பொருள்களும் அழிக்கக்கூடிய கெட்ட சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வாழும் பொழுது தன் அதிகாரத்தை அவர்கள் பிரயோகிக்கும் விதமாக நடப்பார்கள். தன்னுடைய அடிச்சாட்டியத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த அநியாயங்களும் அடிச்சாட்டியங்களும் அவர்களுடைய உள்ளத்தில் நாளுக்கு நாள் அவர்களுடைய பொருள்களோடும் மக்கள் பலத்தோடும் அதிகாரத்தோடும் அதிகரித்து வருகின்றன. அதாவது கெட்ட எண்ணங்கள் அவர்களுக்காக இயங்க ஆரம்பிக்கின்றன. கெட்ட எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் நன்மைகளை பூர்ணமாக விட்டுவிட வேண்டும். யாருக்கு பொருள் பலமும் மக்கள் தொகையினுடைய பலமும் அதிகாரத்தினுடைய பலமும் அதன் காரணமாக அநியாயங்களுக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு வேகத்தை கொடுக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்கள் இறைவனுடைய ஒவ்வொரு நன்மையையும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தங்களுடைய பெருமைகளில் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இனி அவர்கள் நினைப்பதெல்லாம் என் இறைவனே கடவுளே வந்தாலும் என்ன எதுவும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இவர்களுடைய பொருள்களினுடைய வழிபாடும் ஆராதனையும் அந்த பொருள்களை கொண்டு இவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த கேடும் இவர்களை சூழ்ந்து கொண்டது, நன்மைகளின் மீது முத்திரப்பட்டுவிட்டது. எண்ணத்தை நாம் இப்பொழுது உள்ளத்தின் அளவில் பாதுகாக்க வேண்டும். பொய் உரைக்கக்கூடாது. பொய்யில் வாழும் வரையில், வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில், மானசீகமாக பொய்களில் பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் பெரும் குற்றமில்லை. ஆனால் அதனை தானும் பொய்யாக்கி பொய்ப்பிக்கும் விதமாக மக்களிடத்திலும் பகிரங்கமாக வரும் பொழுது அவர்கள் குற்றவாளிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயத்தை மேற்கொள்பவர்கள், குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள், மனிதர்களுடைய மனதில் கலவரங்களை தூண்டுபவர்கள், மிக கொடியவர்கள். அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் பகிரங்கமான விரோதிகள், ஷைத்தான்களுடைய கூட்டாளிகள். இவ்வளவையும் கொண்டு நாம் அவர்களை கணிக்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட மக்கள் இறைவனிடமிருந்துள்ள எந்த ஒரு நன்மையும் நமக்கு இல்லை என்று ஆகிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி முதலில் பெருமையை கைவிடட்டும். என்னால் தான் இந்த காரியம் நிறைவேற்றப்பட முடியும். நான் தான் இந்த காரியத்தை நிறைவேற்றுவனாக இருக்கின்றேன். நான் இந்த காரியத்தை நிறைவேற்றாத வரையில் இந்த காரியம் எனக்காக இல்லை. ஆனால் எனக்கு உடலில் சக்தி இல்லை. ஆனால் இவர்கள் அறிய வேண்டியது உண்மையில் மனதில் சக்தி இல்லை என்பதைத்தான். மனம் சோர்ந்து விட்டது, என்னால் முடியாது என்று. நான் தானே இதை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அங்கலாய்ப்பு வந்துவிட்டது மனதில். முடியவில்லையே, ஆனால் எனக்கு வேண்டியே வேண்டித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் மீது அவர்கள் அமையும் பொழுது தங்களுக்கே அவர்கள் இயலாமையை தங்களுடைய மனதில் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய அவர்கள் தவறி உடலில் பிராணி இல்லை, உடலில் சக்தி இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வயதிகம் வரும்பொழுது நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இப்பொழுதே நான் பொருள்களை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும், பொருள்களை சம்பாதித்து சேமித்து வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இறைவனுடைய உதவி தேவையில்லை என்று பொய்யளிக்கின்றார்கள். இறைவன் மீது உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் வாழ வேண்டும், இறைவனை நம்பி வாழ முடியாது என்று. நாம் இப்பொழுது அறிய வேண்டும், எந்த அளவுக்கு நாம் வயோதிகமாக ஆகும் பொழுது அந்த காலத்தில் இறைவனுடைய உதவி வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது கவனமாகவும் உங்களுடைய எண்ணத்தின் மீது பாதுகாப்போடவும் நீங்கள் அமைய வேண்டி, என் இறைவனே, என்னுடைய நன்மைகளுக்கு நான் உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றேன், என் பெருமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக, என் பெருமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக. இது நாம் மனதில் கொள்ள வேண்டிய சத்தியம். அந்த பெருமையின் மீது நான் வாழக்கூடாது என்ற சத்தியத்தின் மீது வாழும் காலமெல்லாம் என் உள்ளம் திறக்கிறது, என் உள்ளம் நன்மைகளை கொண்டு வாழ ஆரம்பிக்கிறது. அதாவது முத்திரையிடப்படாமல் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். அடகுமிக்க வாழ்க்கையின் மீது நான் இன்னமும் பாக்கி வைத்திருக்கின்றேன். முழுமையாக பொருளடிப்படையில் நான் அதை மாற்றவில்லை. விருப்பம் அழகின் மீது இருக்கின்றது. எனவே அந்த அழகு எவ்வளவு நான் பொருளடிப்படையில் மாற்றவில்லையோ அந்த அளவுக்கு பொருளின் அடிப்படையில் நான் மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் தீமையும் இன்னும் அருளாகவே பொருளாக மாற்றாமல் இருக்கின்றது. அந்த அழகின் மீது என் இறைவனுடைய நாட்டப்படி எனக்காக அமையக்கூடிய இயற்கையான வாழ்க்கையும் இது எதுவரையில் என்றால் நான் பெருமை கொள்ளாமல் இருக்கும் வரையில்தான். என்னில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இன்னமும் அழியாமல் இருக்கின்றது. எனக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமும் இன்னமும் எனக்காக பாக்கி இருக்கின்றது. அது எனக்காக நிறைவேறுவதற்காக வேண்டி பெருமை என்ற ஒன்று இல்லாத வரையில் எவ்வளவுதான் நான் பொருளடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அதனை நான் முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எனக்காக விளையக்கூடிய அந்த நன்மைகள் விளைந்து கொண்டே இருக்கும். ஒரு புறம் நான் சம்பாதித்த தீமைகள் எனக்கு விளங்கிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தருணமும் நான் வாழும் வாழ்க்கையில்தான் இந்த இரண்டும் கலந்தே துன்பத்தோடு இன்பம். எந்த அளவுக்கு பெருமை இல்லையோ அந்த அளவுக்கு இன்பமும், எந்த அளவுக்கு பெருமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு துன்பமும். பெருமையிலே உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை முடிக்கப்படுகின்றது, என் உயிரோட்டம் குறைகின்றது, மனதில் உள்ள உற்சாகம் குறைகின்றது. அப்பொழுது என்னுடைய உடல் சோர்வடைந்து நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் சுகத்திற்காக நான் முழுமையாக இறைவனை வெற்றிவிட்டு மனிதர்களை நம்புகின்றேன். மருத்துவர்கள் இங்குதான் பகிரங்கமாக ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் மருத்துவம் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், மருத்துவர்கள் தான் உயிர் காப்பவர்கள், உயிர் போகும் நிலையிலும் டாக்டரை கூப்பிடு என்று கூறக்கூடிய அளவுக்கு. அப்பொழுதாவது அந்த நேரத்தில் அக்குறன் இறைவனை கூப்பிடக்கூடாது, டாக்டரை கூப்பிடு. இறைவனை பின்னுக்கு தள்ளி இறைவனை நாம் நிராகரித்து டாக்டர்களை உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். டாக்டர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், இறைவன் இந்த நேரத்தில் நம்பக்கூடாது. இன்னமும் இறைவனை இழிவுபடுத்த வேண்டி இவர்கள் கூறுகின்றார்கள். டாக்டரை நம்பி அவர்களிடம் நோயாளிகளை ஒப்படைத்த பின்னர் இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள், அவனை இரண்டாம் தரமாக ஆக்கி அவனை இரண்டாம் தரமாக ஆக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவென்றால், அவனை நிராகரித்தது மட்டுமல்ல, இறைவனை நான் இழிவுபடுத்தவும் ஆரம்பித்து விட்டேன். எனவே இரண்டு மடங்கு வேதனைக்காக நான் காத்திருக்கின்றேன், நரக வேதனைக்காக நான் காத்திருக்கின்றேன். நரக வேதனையில் என்னுடைய முகம் கருத்துப் போவதையும், இழிவடைந்து முகம் தொங்கி போவதையும், என் முகம் பொலிவிடந்து கலையிடந்து கிடப்பதையும் ஊர் மக்கள் உலக மக்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றாய் என்று கூறுவார்கள். அந்த நிலையை நான் அடைவதற்கு முன்பாக இப்பொழுது நான் திரும்ப வேண்டும். தெளிவாக உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹின் மீது பொய்யுரைப்பவர்கள், தாங்கள் முதலாவதாக அல்லாஹை பற்றிய அந்த மகத்தான ஞானம் மிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன், அனைத்து மீதும் பேராற்றல் கொண்டவனை நான் நிராகரித்து பொய்யாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பிறருக்கு கூறுகின்றேன், இறைவனை பொய்ப்பிக்க நான் முற்படுகின்றேன். நான்கு பேர் என்னை பாராட்டிவிட்டதன் காரணமாக, என்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒருவன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை மற்றவர்கள் பாராட்டும் அந்த நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் பெருமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை கொண்டிருப்பதன் காரணமாக அந்த சக்தியானது பிற மக்களிடம் பரவுகின்றது. இவர் இந்த பெருமையை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அவர்கள் உங்களுடைய பெருமையை அவர்கள் அதிகரிக்க வேண்டி உங்களை போற்றுவார்கள், புகழ்வார்கள். இறைவனுக்கு மேலாக இறைவனை மறக்கடித்து இறைவனுடைய பேச்சையை பேசாமல் சுய முயற்சி, சுயமான அறிவு, கடுமையான உழைப்பு, இறைவனுக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் பேசுவதை இவர்கள் காது கொடுத்து காது கொடுத்து கேட்பார்கள். இவ்வகையான புகழ்ச்சிக்கு இவர்கள் ஆளாவதற்கு காரணம் இவர்கள் விரும்பினார்கள், எட்ட சக்திகள் சொல்லிக் கொண்டனர். இனி நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்ன? மருத்துவர்களிடம் செல்லக்கூடிய அளவுக்கு இறுதி காலங்களில் நான் இதுக்கு மேல் படைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது பொய்யுரைக்கின்றார்கள். நீ படைக்க வேண்டும், நீ சுகமாக வாழ வேண்டும், இன்னமும் நீண்ட காலம் நீ இறைவனுடைய பாக்கியங்களை உணர்ந்து தெளிந்து பின்னர் நீ இறைவனம் திரும்ப வேண்டும். இறைவனை முற்றிலுமாக நீ நம்பிக்கை கொண்ட நிலையில், அவனுக்கே சரணடைந்த நிலையில், இந்த உலக வாழ்க்கை பற்றி மறந்து இனி மறுமை வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்று அதன் மீது நம்பிக்கை கொண்டவனாக நீ வாழ வேண்டும் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்க எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது. என்னை இறைவன் இழிவுபடுத்தி விட்டான், இறைவன் இழிவுபடுத்தி விட்டான். அவனுக்கு கண் இல்லை, காது இல்லை, இருதயமே இல்லை. இவையெல்லாம் வெகுவாக இரவு வீட்டுகளில் பேசப்படுவதை நீங்கள் காண்பீர்கள், கேட்பீர்கள். என் இறைவனை நான் கூப்பிட்டேன், அவன் எனக்கு பதிலளிக்கவில்லை. எப்பொழுது என்றால் எல்லாம் முடிந்த பிறகு இறைவனை கூப்பிட்டேன், மரணத்தை பார்த்த அந்த நாளில் நான் இறைவனை கூப்பிட்டேன். இறைவன் கூறுகின்றான், எப்பொழுது நீங்கள் மரணத்தை பார்த்து விட்டீர்களோ, மரணம் உங்களை வந்தடைந்து விட்டது என்று எண்ணுகின்றீர்களோ, அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை கூப்பிடுவதன் காரணமாக இறைவனுடைய உதவி வராது என்று இறைவன் கூறியிருக்க, நான் கூப்பிட்டேன் வரவில்லை என்று அவன் அறிவித்ததை மக்களுக்கு மறைத்து கூப்பிட்டாலும் வர வேண்டும் என்ற அளவுக்கு செய்திகளை பொய்யாக பரப்பி பின்னர் கூப்பிட்டேன் வரவில்லை எனவே நம்பாதீர்கள் அவனை என்று இறைவனை பொய்யாக்கும் விதமாக உலக மக்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரணத்தை பார்த்துவிட்ட பிறகு கூறுவார்கள், நீ இருப்பது உண்மையானால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொடு என்று. நிச்சயமாக இல்லை. இறைவனை பொய்யாக்கக்கூடிய இந்த சூழ்நிலைதான் ஒவ்வொருவருடைய இரவு வீட்டிலும் மரணத்தின் போதும் நாம் பார்க்க முடிகின்றது. யார் வீட்டில் இப்படியான பேச்சுகள் நிகழ்கின்றதோ அவர் மிக கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். அந்த மரணித்தவர் மிக கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். இவர்கள் பேச்சின் காரணமாக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சம்பாதித்துக் கொண்டது மிக கெட்டதாகும். அவருடைய குடும்பத்தினரை விளங்கப் போவதில்லை. யாரெல்லாம் அந்த இடது வீட்டுக்கு சென்று இதனை கேட்டு பின்னர் இறைவனை பற்றி பேசக்கூடாது என்று அவர்களை நல்லவரிசத்தை கொண்டு
அறிவுறுத்தாமலும் எச்சரிக்கையை கொண்டு அவர்களை தடுத்து நிறுத்தாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இதே கதிதான். அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் பேசலாம், எதுவரையில் பேசலாம், இறைவனை கூட இழிவுபடுத்தி பேசலாம் என்ற அளவுக்கு இவர்கள் அந்த துன்ப நிகழ்ந்த ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது, இட வீட்டுக்கு செல்லும் பொழுது அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற வழியில் என்று இருக்கும் பொழுது அங்கு செல்லாதீர்கள். சென்றால் இறைவனை பற்றிய பேச்சு நிகழும் பொழுது, அசுத்தமான பேச்சுகளும் பொய்யுரைக்கும் பொழுதும் நீங்கள் இறைவனுக்காக வேண்டி நன்மையை பேச வேண்டும், அவிதமாக பேசக்கூடாது என்று. அதனை அவர்கள் கேட்பவர்களாக இல்லை, இறைவனை பற்றி துவம்சம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினால் அவர்கள் அதற்கு கோபப்படுவார்களானால், என்னுடைய துன்பம் எனக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு நிகழ்ந்தால் தெரியும் என்ற அளவுக்கு அவர்கள் கோபப்படுவார்களானால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நீங்க வேண்டும், தீமைகளை சம்பாதிப்பதற்கு விலக வேண்டும். ஏனென்றால் யாரொருவர் இறைவனுக்கு பதிலாக இறைவனை நம்பக்கூடாது என்ற அளவுக்கு 108 வண்டிகளில் செல்கின்றார்களோ, ஆம்புலன்ஸ் வண்டிகளில் செல்கின்றார்களோ, டாக்டர்கள் தான் கடவுள்கள், அவர்கள் தான் உயிரை காப்பாற்றப் போகின்றார்கள், எல்லோரும் வழிவிடுங்கள், வேகமாக போக வேண்டும், உயிர் காக்கக்கூடிய டாக்டர் கடவுள் எங்களுடைய ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்கள் அவ்வளவு பேருக்கும் இந்த பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டு இறைவனை பொய்யாக்கும் விதமாக அங்கு சென்று அவர்கள் தங்களுடைய கடவுள்களாக இருக்கக்கூடிய டாக்டர்களிடம் தங்களை ஒப்படைத்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் இதை பார்த்து இறைவனுக்கு பயந்து உள்ளச்சத்துடன் இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையாக்கியுள்ளது இறைவனே, இன்று அறிவற்றவர்கள் போகக்கூடிய இந்த பாதையில் மற்ற மனிதர்களையும் திருப்பிவிடாத இறைவனே, அவர்களுடைய நல்லறிவை நீ அவர்களுக்காக புகற்றுவாயாக என்று யார் பாவமென்று தெரிகின்றார்களோ, ஒவ்வொரு முறையும் இந்த 108 இடவு வண்டிகள் செல்லும் பொழுது, மரண ஓடத்துடன் செல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணமெல்லாம் டாக்டர்கள் கடவுள்கள், முடிந்துவிட்டது கதை, அவர்களுடைய வாழ்க்கையும் அஸ்தமித்து விட்டது. யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு ஆக டாக்டர்களிடம் செல்கின்றார்கள், உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வழிவிட்டு நிற்கின்றார்களோ, இவர்களும் பொய்யாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். வேகமாக செல்லக்கூடிய அந்த வணிகர்களுக்கு நீ நல்லறிவை கொண்டிருவினே, அவர்களுக்கு சுகமளிப்பாயாக, டாக்டர்களிடம் சேர்வதற்கு முன்பாக நீ அவர்களுக்கு நல்லறிவையும் கூட எச்சரிக்கையும் கொடு என்று நாம் இறைவிடம் திரும்ப வேண்டும். அந்த 108 வண்டிகளில் செல்லும் பொழுது அவர்கள் போகக்கூடிய வேகத்தை பார்க்கும் பொழுது இவர்களை நீ பாதுகாத்துக்கொள், இவர்களுக்கு நல்லறிவை கொடுத்து வீடுகளில் கொண்டு போய் சேர்த்துவிடு, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், நீ அவர்களை உன்னுடைய பாதுகாப்பில் கொண்டு அவர்களை இன்னும் சில காலம் வாழவிட்டு உன்னை பற்றிய செய்திகளை அவர்கள் அறிந்த நிலையில் உனக்கு பொருத்தமான சூழ்நிலையில் அவர்கள் வாடும்பொழுது அவருடைய உயிரை கைப்பற்றுவாயாக இறைவனே. உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய எண்ணங்களும் விதமாக இருக்க வேண்டும். யார் அல்லாஹை பொய்ப்பிக்கின்றார்களோ, அல்லாஹின் மீது பொய்யுரைக்கின்றார்களோ, அவர்கள் முகங்கள் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். தீர்ப்பு நாளின் போது, இறுதி தீர்ப்பு நாள், உங்களுடைய மரணம் நிகழும் அந்த நாள் இறுதி தீர்ப்பு நாள், அந்த நாளில் நீங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த பெரும்பெரும் பாக்கியங்களை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நீங்கள் வீசிவிட்டீர்கள். உங்களுக்கு இறைவன் அளித்த நன்மைகளுக்கெல்லாம் உங்களை நீங்கள் பெருமையளித்து பாராட்டிக் கொண்டீர்கள். உங்களுக்கு நிகழக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் இறைவனை நீங்கள் கடும் சொல்லால் அவனை தரக்குறைவாக நீங்கள் பேசினீர்கள். பகிரங்கமாகவே மற்ற மக்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் விட்டு வந்திருப்பது மிக கேடானதாகும். நீங்கள் முற்படுத்தி வைத்திருப்பதும் கேடானதே. எந்த ஒரு இறைவனுடைய ஒரு நன்மைக்கும் ஒரு சுகமான தருணத்திற்கும் அவன் போன்ற சிறந்து உங்களுக்காக நிகழ்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் வாழவில்லை. மாறாக பெருமை கொண்டு அகம்பாவம் பிடித்தவர்களாக இறைவனை கீழாக்கி மனிதர்களையும் உங்களுடைய அறிவையும் மேலாக்கினீர்கள். இறைவனை நீங்கள் உங்களுக்குள் பொய்ப்பெற்று பிறர் முன்பும் பொய்யாக்குவதற்கு முனைந்தீர்கள். பொய்யாக்கியும் நீங்கள் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு அவர்களும் இறைவனை நம்பக்கூடாது, சொந்த அறிவையும் சொந்த முயற்சியையும் நம்ப வேண்டும், உடல் உழைப்பை நம்ப வேண்டும் என்று இயற்கைக்கு விரோதமாக போதித்து நீங்கள் விட்டு வந்தது அவர்களுக்காக விட்டு வந்தது மிக கேடானதாகும். இவற்றுக்கான முக்காலத்தினுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி நரகத்தின் வேதனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களுடைய உள்ளம் இப்பொழுது அச்சத்தோடு இருக்க வேண்டும். நான் பெருமை கொண்ட தருணங்கள் தான் இருக்கின்றன, இறைவனை என்னை மன்னிப்பாயாக. என்னுடைய வாழ்க்கையில் நான் சிலவற்றை சம்பாதிக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன், என்னை மன்னிப்பாயாக. யாரையெல்லாம் விலையில் மன்னிக்கின்றான் என்றால், உதாரணமாக ஒருவர் ஒரு விலையுயர்ந்த கார் வாங்குகின்றார். அந்த காரை வாங்கிய பிறகு அவருக்கு எவ்வளவு நாள் அதன் மீது நாட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர் பெருமை கொண்டதாக இருக்கின்றார். அந்த காரின் மீது எவ்வளவு ஆசை வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர் பெருமை கொண்டவராக இருக்கின்றார். என்னுடைய பெருமை அவ்வளவுக்காக இல்லை என்று இருக்கும் பொழுது எப்படி நான் அதை அடைகின்றேன், நான் அதனை காணப்பெறுகின்றேன் என்றால், அந்த காருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலோ அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ விபத்துக்குள்ளானாலோ அல்லது சேதமடைந்து விட்டாலோ அந்த நாளில் அதை பற்றி அவர்கள் பாடுபட மாட்டார்கள். அதற்கு முன்பு வரையில் இறைவன் கொடுத்ததை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர, ஏதேனும் பாதுகாப்புக்கு பாதகமாக ஒரு சேதம் ஏற்பட்டுவிட்டால் அதை பற்றி அவர்கள் அதிகமாக கவலை கொள்ள மாட்டார்கள். அது குறித்து மற்றவர்களை ஏன் கவனமாக ஓட்டவில்லை, ஏன் சேதமடை செய்தாய் என்று மற்றவர்களை திட்ட போதும் இல்லை. இந்த நிலை இன்னும் சிறப்பானது. இருக்கும் பொருளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது இறைவனுடைய நாட்டத்தையே அவர்கள் கொண்டிருந்தார்கள். நீ பாதுகாத்துக் கொள்ளவனே என்று அந்த ஒன்று இல்லாத நிலையில் அவர்கள் தாங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுவார்களானால், அதற்கு ஒரு சேதம் ஏற்படும் பொழுது யாரிடம் ஒப்படைத்தார்களோ அவர்களை கடுமையாக ஏற்றுவார்கள், திட்டுவார்கள், வேலையை விட்டு நீக்கிடுவார்கள். அவ்வளவு தூரத்திற்கு இணை வைத்து இருந்திருக்கின்றது. இத்தகைய உள்ளங்களை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இறைவன் அவர்களுக்காக இந்த ஒரு உண்மையை தெளிவாக்குகின்றான். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உலகத்தினுடைய சுகப்பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த சுகப்பொருள்களை நீங்கள் அடையும் பொழுது, அதனை அனுபவிக்கும் பொழுது அதனை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் இறைவன் புறத்தில் இருந்த மிகப்பெரும் காரணம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினாலும், எவ்வளவு ஆசைகள் வாங்கினாலும், முதல் நாள் ஒன்றுதான் முதல் முறையாக உபயோகிக்கும் பொழுது ஒரு ஆசை இருக்கும், பின்னர் அந்த ஆசை தீர்ந்துவிடும். இறைவன் நீக்குகின்றான், உங்கள் மீது தன்மை கொண்டான். இந்த உலகத்தின் பொருள்கள் மீது அதிகமாக நீங்கள் அன்பு பாராட்டக்கூடாது, நேசம் பாராட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவ்வளவு ஆசையாக வாங்கிய பொருள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய ஆசை போயிடுது. இவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்தது. யார் தெருமை கொண்டிருக்கின்றார்களோ அதை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அது சேதமடையும் வரையை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி பெருமையோடு வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இறைவன் அதை நீக்குகின்றான். எவ்வளவு உயர்ந்த பொருள்களில் இருந்தாலும் சரி, நீக்குகின்றான். ஒரு புதிய வீட்டுக்கு செல்கின்றீர்கள், முதல் நாள் போகின்றீர்கள், சுகமாக இருக்கின்றது, மறுநாள் பழகிவிட்டது, அவ்வளவுதான். முதல் நாள் கொஞ்ச நாளைக்கு சுத்தமாக வச்சிருப்பீங்க, பாதுகாப்பு வச்சிருப்பீங்க, மற்றபடி கொஞ்ச நாள் ஆனால் தூக்கி போடுவீங்க, கீழே வந்தாலும் பரவாயில்ல, சேதம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இறைவனுடைய பாக்கியங்களில் இருந்தும் அவனுடைய உதவிகளில் இருந்தும் வருபவை. உலகத்தினுடைய பொருள்கள் எதுவுமே நிலையானவை இல்லை. அது நிலையானதாக என்னைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையும் தலைக்கின்றீர்கள். உலகத்தினுடைய சுகப்பொருட்களை நீங்கள் அடைவதற்காக வேண்டி இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உள்ளட்சத்தோடு இருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பொருள்களை அடைகின்றீர்களோ அது இறைவன் அருளாக கொடுத்த அருபமான இறை சக்தியாக இருக்கும் வரையில் அவை உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய மறைவான செய்திகளில் இருந்து நீங்கள் பொருளடிப்படையில் இணையாக மாற்றிக்கொண்டு நீங்கள் அதில் ஈடுபட்டதுதான். ஆனாலும் எங்கிருந்து நன்மைகளும் சுகங்களும் இருக்கின்றன என்றால், இன்னமும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மறைவான இறைவனுடைய அருளிலிருந்து நீங்கள் பொருளாக மாற்றிவிட்ட அந்த சில விளக்கங்கள், அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் இன்னமும் பொருளாக மாற்றவில்லை. மறைவான மறைப்பொருள்களை இன்னும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. வெளிப்படையான பொருள்களாக மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த மறைவான பொருள்களிலிருந்து, மறைப்பொருள்களிலிருந்து இனி உருவாக்கப்பட இருக்கக்கூடிய, இறைவனால் உருவாக்கப்பட இருக்கக்கூடிய உங்களுடைய கற்பனையை கொண்டு, உங்களுடைய யோசனைகளை கொண்டு தீண்டாத நிலையில் பாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அழகு என்ற சொல், சுகம் என்ற சொல், அமைதி என்ற சொல், நிம்மதி என்ற சொல், இதெல்லாம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இறைவன் நிச்சயமாக தருகின்றான். காரணம், அந்த அமைதிக்கு நீங்கள் பொருளை அமைக்க முடியவே முடியாது. எனவே முற்றிலும் முழுமையமாக இறைவனிடமிருந்து அந்த அமைதி இறங்கி இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மணி நேர வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், பகல் நேரமோ அல்லது விடுத்திருக்கக்கூடிய இரவின் நேரமோ, அவ்வப்பொழுது உங்களுக்கு அமைதியும் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஆற்றாமையும் அமைதி கிடக்கூடிய ஆற்றாமையும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றன. உங்களை அறியாமலேயே நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள். இந்த அமைதிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணமானது, ஒரு மனநிலையானது, நீங்கள் உலகத்தினுடைய பொருட்களை அதிகமாக நம்பி அதனை நீங்கள் விரும்பி அதன் நிலையில் ஏக்கம் கொண்டு இல்லையே என்று வாழ்கின்றீர்கள். அந்த சமயத்தில் தான் உங்களுடைய அவசரத்தின் காரணமாகவும் ஏக்கத்தின் காரணமாகவும் ஒரு ஆற்றாமை மனதுக்கு அமைதி குறைந்து வருகின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவீட்டுக்கு மேலாக இறைவன் அனுமதிப்பதில்லை, தற்பொழுது இந்த அமைதியை கொண்டு வருகின்றான். ஏனென்றால் நீங்கள் அமைதியை விரும்பியவர்கள், அமைதியை நிம்மதியை விரும்பியவர்கள், உங்களுக்கு சுகத்தை நீங்கள் விரும்பினீர்கள், சுகத்துக்கு முழுமையான பொருள்களை நீங்கள் கொண்டு வரவில்லை. தான் நாடியவர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய சுகப்பொருட்களுடைய அந்த பெருமிதத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை சுருக்கி விடுகின்றான். ஏனென்றால் தன் புலத்திலிருந்து அழியாத நன்மைகளுக்குரியவர்களாக அவர்களை வாழ வைக்க விரும்புகின்றான். எனவே அவர்களுக்கு தன்னுடைய உலகத்தினுடைய சுகப்பொருட்கள் அடைவதை விட்டும் தடுப்பிடுகின்றான். தன்னை அதிகமாக நினைவு கூற வேண்டி, அதாவது அலுபமான அந்த சக்தியை உள் உணர்வை நினைவு கூற வேண்டி, அவர்கள் விரும்பியதெல்லாம் கொடுத்துவிட்டால் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிடக்கூடும். ஆனால் அவர்களிடம் பெருமை என்ற உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் அறியும் பொழுது அவர்களுக்கு சேவைகளை சுருப்பிடுகின்றான், அவர்களுடைய பொருளாதார வசதிகளை சுருக்குகின்றான். யாருக்கு பெருமை கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது, அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பொருளாதார வசதிகளையும் பெருக்கிக் கொடுக்கின்றான். இதுதான் இறைவனிடமிருந்து உங்களுக்காக கிடைக்கக்கூடிய, யாரொருவருக்கு பணிவு இருக்கின்றதோ, யாரொருவருக்கு இறைவனை பொய்யாக்க கூடாது, இறைவனுடைய கண்ணியம் போற்றப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நன்மையிலும் இறைவனை அதிகமாக நினைவு கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு இறைவனிடமிருந்து உள்ள நிலையான நற்கூலிகள் என்றென்றும் அவர்கள் வாழும் காலமெல்லாம் உண்டு. ஆனால் யாரொருவருக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேடு, அவர்களை அறியாமல் இருந்தாலும் சரி இறைவன் அறிகின்றான். இவர்களுக்கு நன்மைகளை நாம் அதிகரித்து விட்டால் நிச்சயமாக பூமியில் பெரும் அடிச்சாட்டியம் செய்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று. தன் அடியார்களுக்கு பூமியில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு உள்ளே உறங்கி கொண்டிருக்கிற உடைந்து போயிருக்கக்கூடிய அந்த பெருமை உணர்ச்சியூட்டப்பட்டு பெருக்கெடுக்க ஆரம்பித்துவிடும் என்பதை இறைவன் அறிந்து அவர்களுக்கான தேவைகளை சுருப்பிடுகின்றான். அவர்களை வாழும் காலமெல்லாம் மரணிக்கும் வரையில் அவர்களை தன் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு வசதிகளை குறைத்து தன்னுடைய நினைவிலும் தன்னுடைய எண்ணத்திலும் அவர்களை என்றென்றும் வாழ வைக்கின்றான். என் இறைவனே, நீ என்னை சுதந்திரமாக வாழவே, அனைத்து கண்ணியமும் உனக்கே என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழவே என்று இன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வசதிகள் தொழுக ஆரம்பிக்கின்றன. எனக்குள் இருக்கக்கூடிய பெருமை நீ அறிவாய், அதனை முற்றிலுமாக நீக்கிவிடுவேனே என்று நாம் இப்பொழுது கேட்கும் பொழுது உள்ளச்சத்தை கொண்டுதான் நாம் கேட்கின்றோம். எவ்வளவு அழகான வாழ்க்கையை நான் தவறிட்டுக் கொண்டிருக்கின்றேன், என் இறைவனே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை, தீமையை, பெருமையை, கண்ணியமெல்லாம் உனக்கு என்று இருக்க ஒரு சில நன்மைகளை நான் இங்கு அடையும் பொழுது மற்றவரிடம் காட்டிக்கொண்டு இது என்னுடையது என்று பெருமை கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம் இறைவனே. எனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழ வேண்டுமே தவிர பிறருக்கு அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யார் மனம் இயங்குமோ, யார் மனதில் பொறாமை இருக்கின்றதோ அவர்கள் இன்னும் இழிவை அடைவார்கள். நீயே அறிவாய் யாரிடம் பொறாமை இருக்கிறது, யாரிடம் பெருமை இருக்கிறது என்பதை. எனக்குள் இருக்கக்கூடிய பெருமையையும் பொறாமையையும் நீ நீக்கிடுவாயாக. உள்ளச்சத்தின் காரணமாகவே நான் உடன் திரும்புகின்றேன். எவர் அல்லாவுக்காக உள்ளச்சத்துடன் வாழ்கின்றாரோ, 39:61, எவர் அல்லாவுக்காக உள்ளச்சத்துடன் வாழ்கின்றாரோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு ஈடேற்றுகின்றான். அவர்களை எந்த தீங்கும் தீண்டார். ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய மனதில் தீமைகள் தீண்டுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். தீமைகள் தீண்டுமானால் நான் என் இறைவனிடம் உள்ளத்தை மேற்கொள்ளவில்லை, எனக்கு பணிவு இல்லை என்பது பொருள். எனக்குள் பெருமை இருப்பதன் காரணமாக பணிவு இல்லை, உள்ளட்சமும் இல்லை, நாளைக்கு எனக்கு எதுவுமே நிகழாது, பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையின் வசதிகள் என்னை இந்த அளவுக்கு பராமுகமாக ஆக்கிவிட்டன. நாளைய வாழ்க்கையினுடைய செய்தி நான் அறியாத நிலைக்கு தள்ளப்பட்டு எச்சரிக்கைகளையும் நான் மறக்கடிக்கப்பட்டு அல்லது காதுகளுக்கு கேளாதவனாக ஆக்கப்பட்டு காதுகள் இருந்தும் செவிடர்களாகவும் கண்கள் இருந்தும் பார்க்கக்கூடிய அலங்கோலமான உலகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு முன்பாக அசம்பாவிதமாக நடந்து கொண்டிருக்கிற அவ்வளவையும் நான் கண்டம் காணாதது போல் என்னுடைய பெருமையிலும் வசதியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு உள்ளட்சத்தை அது பிறக்கவில்லை. ஒவ்வொரு கெட்ட நிகழ்வும் எனக்கு உள்ளட்சத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் சைலன் போகும் பொழுதும் என் இறைவனே இந்த மாதிரியான மக்களை விட்டு என்னை காப்பாற்றிடுவேனே, இந்த சூழ்நிலைக்கு என்னை ஆக்கிவிடாத பாகிறவனே ஒவ்வொரு முறையும் நாம் கேட்க வேண்டும். அந்த இவர்களுடைய அபாய சங்கு, இவர்களுடைய அந்த சைலன் ஒளிகள், ஆம்புலன்ஸ் ஒளிகள் அவர்களுக்கு கடவுளை, அவர்களுடைய கடவுளை தெய்வங்களாக இருக்கக்கூடிய டாக்டர்களை அவர்களுக்கு நினைவூட்டுகின்றன. எனக்கு உன்னை பற்றி நினைவிட்ட வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு ஆம்புலன்ஸ் செல்லும் பொழுது என் இறைவனே இந்த பாவிகளான மக்களை விட்டு என்னை காப்பாற்றிக்கொள், என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கொள். இவர்கள் இவ்வளவு அவசரமாக போகின்றார்கள், இணை வைத்த நிலையில் டாக்டர்களுக்கு உயிரே தெரியாது, உயிரை பற்றி எதுவுமே தெரியாது என்ற அறிவு கூட இல்லாமல் உயிரை காப்பாற்றுவார் என்று அங்கு சென்று இவர்கள் கையெழுத்திட்டு கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் உயிர் உங்கள் கையால் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்கள் உங்களை இறைவனை விட்டுவிட்டு வந்துவிட்டோம், உங்களை தவிர கதி இல்லை, சரணாக அடைந்து விட்டோம் என்று டாக்டர்கள் கால்களில் விடுவார்கள். பின்னர் இறைவன் பக்கம் திரும்புவார்கள். இரண்டு மடங்கு வேதனையை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஒன்று இறைவனை தவிர்த்துக் கொண்டு இறைவனை மறந்து இறைவனை நிராகரித்து விட்டு டாக்டர்களிடம் சென்றது ஒன்று, பின்னர் அவர்கள் கால்களில் விழுந்து உயிர் உங்களால் பாதுகாக்கப்படட்டும், இறைவனை நம்பி உயிர் போவதை காட்டிலும் உங்களிடம் வந்து செத்தாலும் உங்கள் கைகளால் சாவது எங்களுக்கு சிறந்தது என்று கருதுகிறோம், நாங்கள் எல்லாம் படித்தவர்கள். நிச்சயமாக இவர்கள் பெருமையின் உச்சகட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். அங்கும் இறந்த பிறகு நான் பிறருக்கு உயிர் கொடுக்கப் போகின்றேன், என்னுடைய கண்களை கொடுத்தும் என்னுடைய இதயத்தை கொடுத்தும் என்னுடைய உறுப்புகளை கொடுத்து நான் பிறருடைய உயிரை காப்பாற்றுவேன், பாதுகாப்பவன் இறைவனா அல்லது நீங்களா, உயிரளிப்பவன் இறைவனா அல்லது நீங்களா என்று கேட்டால் நாங்கள் தான், டாக்டர்கள் தான் என்று இன்றளவும் பொய்யாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எவர் அல்லாஹின் மீது பொய்யளிக்கின்றார்களோ, அல்லாஹின் மீது பொய்யளித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய முகங்கள் கருத்து போகக்கூடிய அந்த இறுதி நாள் அவர்கள் தங்குவிடம் நரகத்தில் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். எவ்வளவு உச்சகரத்தில் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உச்சகரத்தில் சென்று விட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறை நம்மை வழிகடுத்துடக்கூடாது. என் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக. நிராகரிப்பவர்களாகவும் பொய்யல்களாகவும் உன்னை பொய்ப்பிப்பவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித கூட்டங்களை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கொள். எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய உறவினர்களையும் உனக்காக யார் காது கொடுக்கின்றார்களோ அவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. நிச்சயமாக உன்னுடைய வாக்கு உண்மையானது. முகங்கள் கருத்துப்போய்விட வேண்டாம், முகங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். இறைவனே அந்த நாளில் யாருடைய நன்மை அதிகமாக இருக்கின்றதோ, யாருடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்கின்றதோ அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், யாருடைய தீமைகளின் எடை அதிகமாகின்றதோ நிச்சயமாக அவருடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். அந்த நாளை எனக்கு நீங்கள் எங்களுக்கு நீ நினைவூட்டுவாயாக. இறைவனே உன்னுடைய பயத்திலும் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்காகவும் உயர்வான தன்மைகளில் எங்களை நீ அமைப்பாயே, அந்த உயர்வுக்காகவும் கண்ணியமான வாழ்க்கையில் நீ என்னை வாழவிப்பதற்காக வேண்டியும் அனைத்து நன்மைகளும் உன் கைவசமே இருக்கின்றன என்ற அந்த உண்மையின் மீது எங்களை நிலைப்படுத்தியவர்களாகவும் நிலைப்படுத்தியவனாகவும் நீ எங்களை அமைக்க வேண்டிய உன்னிடமே திரும்புகின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்களுடைய தந்தைகளையும் எங்களுடைய உறவினர்களையும் எங்களோடு ஈமான் கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நீ பாதுகாத்துக் கொள்வாய். இறைவனே இழிவு தரும் வேதனை இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். எனவே 39-61 உள்ளட்சத்துடன் வாருங்கள். யார் பெருமை தந்தம் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர முடியுமோ அவர்கள் அனைவருமே கேட்கட்டும். எங்கள் இறைவனே எங்களை பெருமையிலிருந்தும் பாதுகாத்துக்கொள், உள்ளட்சத்தை நீ கற்பிப்பாயாக. எந்த ஒரு மனிதனும் பெருமையிலிருந்து விடுபட்டவனாக இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் வரையிலும் அறிய வேண்டும்.
பெருமை இல்லாமல் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய பெருமை இருக்கத்தான் செய்கிறது. பெருமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. யாராவது ஒருவர் எனக்கு பெருமை கிடையாது என்று சொன்னால் அவருடைய பாவங்களுக்காக மன்னிக்கிறீர்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய பெருமையும் நீங்க வேண்டும். பெருமையோடு கண்டிப்பாக பொறாமையும் வெட்டி கொண்டிருக்கும். இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே, நாமும் இப்படி இருந்தால் என்ன, நமக்கு இல்லையே. பெருமையும் பொறாமையும் ஒன்றோடொன்று இணைந்தது. எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொறாமை இருக்கின்றது. எவ்வளவு நமக்கு நம்முடைய பெருமையை வெளியே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதே அளவுக்கு நம்முடைய பொறாமை என்ன என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா கண்ணியமும் இறைவனுக்கு ஒருவனுக்குத்தான், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்குத்தான் என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏது கண்ணியம் என்ற ஒரு தேவை எப்படி ஏற்பட்டது? பணிவடையுங்கள், இறைவனுடைய எச்சரிக்கையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள் என்று இருக்கும் பொழுது எங்கிருந்து வந்தது உங்களுக்கு பெருமை வேண்டும் என்பதும், பொறாமை அவனுக்கு வந்துவிட்டதே என்று எந்த ஒரு நன்மையும் உலகத்தினுடைய பொருட்களை கொண்டிருக்கும் வழியில் பொறாமை என்பது ஒரு தேவையில்லாத விஷயம். உள்ளத்தில் நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். நன்மைகள் உங்களை அறியாமலேயே உங்களுக்கான சுகங்களில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான் சுகமாக இருக்கும் பொழுது இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஒரு நாளில் ஒரு துளி ஒரு மணி பொழுதில் நீங்கள் உங்களுடைய நன்மையை அமைதியாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய தீமைகளை கொஞ்சம் அமைதி குறைந்த நிலையில் சில தாபங்களை மனதின் தாபங்களை கொண்டு இயக்கங்களை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இரண்டும் நிகழும் பொழுது கவனமாக இருங்கள். எரிச்சலாக இருக்கின்றது என்று கூறும் பொழுது என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. ஆனந்தமாக இருக்கு என்று கூறும் பொழுது என் இறைவனே இதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆனந்தத்திற்கு வேலை இல்லை, உள்ளட்சமுடையவர்களாக பயபக்தர்களாக நான் வாழ வேண்டும். உனக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்தவர்களாக உனக்கே தூய்மையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இறைவனே. எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை நீ பாதுகாத்துக் கொள் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். யார் உள்ளட்சத்திலிருந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த தீமையும் கிடையாது. அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெற்றிக்கு மேல் வெற்றியை அவர்கள் கொண்டவர்கள். அந்த வெற்றி பாதையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு துக்கம் இருக்கின்றது, அதாவது ஆற்றாமை, துக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு சோர்வு, நான் விரும்பியது நடக்கவில்லை, அந்த துக்கமும் எனக்கு சோர்வாக அமைகின்றது. இந்த சோர்வானது களைப்பானது துக்கத்தினுடைய அடையாளம். தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடையக் கூடாது. என் மனதில் இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் பொருளாக நான் மாற்றிக்கொண்ட அந்த ஒரு விஷயத்தை இறைவன் தடுத்து விட்டான், இப்பொழுது என் பக்கம் திரும்புங்கள் என்பதுதான். ஆனால் அந்த பொருள் தொலைந்து விட்டதே என்று நாம் கவலையில் ஆகிவிடுகின்றோம், சோர்வு அடைந்து விடுகின்றது. இந்த சோர்வு கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் இனி கவலையோ சோர்வோ இல்லாமல் நான் வாழ வேண்டும். அது துக்கத்தினுடைய அடையாளம். நம்பிக்கை கொண்டவர்கள் கர்வமுடையவர்களாக இருந்தால் தவிர இந்த சோர்வையும் துக்கத்தையும் அடைய மாட்டார்கள். இறைவனிடம் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக திரும்ப வேண்டும். எவர் உள்ளத்துடன் வாழ்கின்றாரோ அவர்களே அல்லாஹ் வெற்றியை கொண்டு இருக்கின்றான். உண்மையான வெற்றி மனதினுடைய திண்மையும் மனதினுடைய பொழிவும் மனதினுடைய நம்பிக்கையும் மனதினுடைய உறுதியும். என்றென்றும் எனக்கு துன்பமே இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடையாது. இறைவனுடைய ஆறுதலான உதவியும் இறைவனுடைய அன்பான அரவணைப்பும் இறைவனுடைய மன்னிப்பும் எனக்கு இருக்கிறது என்ற அந்த உள்ளத்தினுடைய தெளிவான பாதுகாப்பை கொண்டு ஒவ்வொருவரும் வாழ வேண்டி உள்ளட்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எவர் உள்ளட்சத்துடன் வாழ்கின்றாரோ அவரை நாம் வெற்றியை கொண்டு இழுத்துகின்றோம். எந்த தீங்கும் அவரை தின்ற போவதில்லை. நன்மையை தவிர பொருளாக மாற்றாத வரையில் இறைவனுடைய நன்மைகள் தொடர்ச்சியாகவும் எல்லையில்லாமலும் அவருடைய காலத்தவணை முழுமைக்கும் அது அவர்களுக்கு நன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கும். பொருள்களின் தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டி அந்த பொருள்களை நீங்கள் செலவு செய்தவர்களாக இருங்கள். அந்த பொருள்களை சேமிக்கும் பொழுதும் சரி, நான் இணை வைப்பில் ஆகிவிட்டேன், பெருமைக்குரியவனாக நான் இருக்கின்றேன், பெருமையை பாராட்டுவனாக நான் இருக்கின்றேன், பொறாமை கொள்வனாக நான் இருக்கின்றேன். என் இறைவனே, உன்னுடைய பாதுகாப்பின் மீது எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்களோடு சேர்ந்து நம்பிக்கை கொண்டிருப்பவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நீ பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக அழகான பிரார்த்தனைகள் அனைத்தும்
உன்வசமே மேலிருக்கின்றன. இந்த பிரார்த்தனையை நீ அடகை கூட்டி உன்வசம் உயர்த்திக் கொள்வாயாக. 39:60 அல்லாஹின் மீது பொய்யிருக்கின்றார்களே, அவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருப்பதை தீர்ப்பு நாளின் போது நீர் காண்பீர். பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய தங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது. 39:61 எவர் உள்ளட்சமுடையவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களை வெற்றியை கொண்டு இழத்துகின்றான். அவர்களை தீங்கும் தீண்டாது, அவர்கள் துக்கம் அடையவும் மாட்டார்கள். மனம் எந்த காலத்தும் சோர்வடையாது. சோர்வடையும் பொழுதுதான் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் வெற்றியை கொண்டும் இழற்றி தீங்கையிட்டும் நம்மை பாதுகாத்து துக்கங்கள் சோர்வுகள் ஆற்றாமை தொடராமல் மனதின் செழுமையோடு வாழும் காலமெல்லாம் நாம் ஆகவே என்ற மாத்திரத்தில் இறைவன் அன்பை கொண்டு நிகழக்கூடிய வானங்களிலும் பூமியிலும் நமக்காக படைக்கப்பட்டு அல்லது மறைவாக ஞானங்களை கொண்டு நாம் பார்க்கும் விதமாக அமையக்கூடிய செய்திகளின் மீதும் நன்மைகளின் மீதும் நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் மறந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக நம்மை பாதுகாக்க அல்லாஹ் ஒருவன் போதுமானதாக இருக்கின்றான். வீணானது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இறைவன் சேர்ந்து நமக்கு ஒவ்வொரு நன்மையும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இது நான் என் கையால சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சம்பாதிச்சது அவ்வளவு வீணா போகுது. ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, ஆக நம்ம எவ்வளவு தெளிவா விளக்கம் கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா, இதை கொண்டு எத்தனை பேர் நம்மளை பாராட்டுவாங்களே அந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னா, நீங்க சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது. இதன் காரணமாக ஒவ்வொருத்தருடைய செயலும் சொல்லும் வீணாகிட்டு இருக்குது. அவங்க சம்பாதிச்சது எதுவுமே அவங்களுக்கு நன்மையானது இல்லை, வீணானதுதான். நான் ஏன் அறிவை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற காலமெல்லாம் இந்த சத்தியம் உண்மையானது, சரியா? அதனால அடுத்த 39:50 படிங்க. இவ்வாறுதான் நான் என் அறிவின் காரணமாக சம்பாதித்தேன் என்று இவர்கள் இவ்விதமாக கூறிக்கொண்டிருப்பது போன்றுதான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவு பேருமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை, சரியா? இப்போ வீணான செலவு என்னன்னு சொன்னா, வீணானவை என்னன்னு சொன்னா, பெருமை இருக்கிற காலமெல்லாம் நீ என்ன செஞ்சாலும் சரி வீணானது. அந்த பெருமை வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? வீணா போன விஷயங்களை வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அதனால உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே உண்டு. அதை நீங்க வெளியே தள்ளவும் மாட்டீங்க. நான் சம்பாதிச்சதை கொண்டு எவ்வளவு பெருமை பற்றிக்கணும் அந்த அளவுக்கு செலவு செய்யுங்க. அந்த பெருமையெல்லாம் நீங்க பயம் வர வரைக்கும் செலவு செய்யுங்க. நாளைக்கு இது இல்லாம போயிடுமோ நாலு வரைக்கும் செலவு செய்யுங்க. அது நன்மையா மாறிடும். ஆனா நீங்க செலவு செய்ய மாட்டீங்க, நல்லா தெரியுது. அதனால அத்தியாவசிய செலவுகளாக நீங்க தவிர்க்க முடியாத செலவுகளாக அவன் கொண்டு வர்றான். எந்த அளவுக்கு சொன்னா, எந்த அளவுக்கு அந்த உங்களுடைய சேமிப்புங்கிற அந்த பணம் உங்களை விட்டு நீங்கி இறுதியாக எவ்வளவு பாக்கி இருக்குதோ அந்த பாக்கி என்ன தெரியுமா, உங்களுக்கு பயம் வரணும். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எல்லா பணமும் போச்சுன்னு பயம் வரணும். இந்த பயம் வரும்பொழுது அந்த பொருளுக்கு மதிப்பு வந்துடுது, அது உயிர் வந்துடுது. இனிமே மிச்சம் இருக்கிறத பாதுகாக்க எல்லாம் போதுமானவன். அப்போ நீங்க சேமிக்கிறது உங்களுக்கு பயனளிக்காது, அல்லாஹ் மீதப்படுத்துவதே சிறந்ததாகும். 11:86 11:86 இப்போ செலவு வகைகள்ல இருந்து நாம நாம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒன்னு, தர்மமாக வேண்டியவங்களுக்கு உங்களுடைய பெருமை போகக்கூடிய அளவுக்கு செலவு செய்யுங்க. எந்த பொருளுடைய சேமிப்பையும் கொண்டு நீங்க பெருமை கொண்டிருக்கீங்களோ அல்லது பயம் நீங்கி இந்த பொருள் என்னை காப்பாற்றணும்னு என்ன வைப்பில் இருக்கீங்களோ அதை நீங்க நீக்கிக்கிறங்க, செலவு செய்யுங்க. அந்த பொருள் இல்லாத போது உங்களுக்கு பயம் ஏற்படும். இதை அல்ல உலட்சியமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பயத்தை நீக்கி தன் அருளை கொண்டு உன்னை நிரப்பமாக்குவான். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நிச்சயமா அல்ல உங்களுக்கான நன்மைகளை கருதி செலவுகளை கொண்டு வருவான். உங்களுக்காகவா நீங்க செலவு செய்யுங்க, அத்தியாவசியமான செலவுகள் தவிர்க்கப்படவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வந்து செலவு அதிகமாகும், உங்களுடைய இருப்பு குறையும், உங்களுடைய வியாபாரங்கள்ல சில நஷ்டங்கள் ஏற்படும். அந்த சமயத்துல நீங்க வந்து நஷ்டம் அடையும் பொழுது மற்ற மக்களை வந்து நீங்க கொலை சொல்லாம இருக்கீங்களா, உன்னாலதான் இந்த நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு கொலை சொல்லாம இருப்பீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி உங்களுடைய உதவியாளர்களாக இருக்கிறவங்கள்ட்ட சில நஷ்டங்கள் ஏற்படுத்துவோம். அவங்க மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சது, அந்த நன்மைகளுக்கு உங்களை நீங்க பெருமை பாராட்டிக்கிறீங்க. ஒரு நஷ்டம் ஏற்பட்டா நீ தான் அவனை கை காமிச்சிருங்க. இந்த வகையிலையும் பெருமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக நீங்க சோதிக்கப்படுவீங்க. எதுல நீங்க பெருமை இருக்குதோ அதுல வீழ்ச்சி அடைவீங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், உடற்பயிற்சி பண்றேன், தேகாபியாசம் பண்றேன், நான் ஃபிட்டா வச்சிருக்கிறேன்னு யார் பெருமை சொல்றீங்களோ வரப்போகுது, பெரிய கேட்டு அந்த பக்கமே தலைவச்சுப்படுத்த முடியாத அளவுக்கு வர முடியல மாறப்போகுது. அன்னைக்கு என் கேடேன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வீணான வச்சில் உள்ளது. அதனால உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் நஷ்டம் ஏற்படும் பொழுது, உங்களுடைய பெருமையின் காரணமாகவும் உங்களுக்கு நன்மையை உங்களுக்கு அளிக்க வேண்டி இறைவனுடைய விருப்பம் காரணமாகவும் உள்ளத்தை உங்களுக்கு புகற்றத்துக்காக வேண்டி நஷ்டங்களையும் நல்லதான் ஏற்படுத்தலாம். சுருக்கியும் பிடிக்கலாம். மீண்டும் எந்திரிக்க வர முடியாத அளவுக்கு என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கும் திரும்புற வரைக்கும் உங்களோட போறதில்லை, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. சரியா? திரும்பத்துக்காக வேண்டி. அதனால யாரையும் குற்றம் சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க தொலைஞ்சீங்க. 4:112 எவனொருவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து விட்டு நஷ்டத்தை சம்பாதிக்கலாம் தன்னுடைய வியாபாரத்துல. 4:112 எவனொருவன் ஒரு பாவத்தையோ அல்லது தவறையோ சம்பாதித்து விட்டு நஷ்டம் அடைகிறதுங்கிறது வந்து நீங்க செஞ்ச பாவம் சம்பாதிச்ச பாவம் அர்த்தம். நீங்க அத உங்களுடைய வேலையாளர் இருக்காங்களே நிரபராதி பாவம் அவன் மீது வீசுகிறீர்கள். உங்க அளவுக்கு அவன் தகுதி படைச்சவன் இல்லைன்னு தெரியும். ஒரு வேலையாளுக்கு வந்து உங்க அளவுக்கு தகுதி இருந்தது சொன்னா அவன் உங்களை மாதிரி மரியாதையா இருப்பான், அவங்கள்ட்ட வேலை பார்க்கறான். அந்த அளவுக்கு கூட இறைவனுக்கு நன்றி இல்லாம அந்த மனிதர்கள் மீது கருணை இல்லாம கண்ட மணிக்கு அவனை ஒரு நஷ்டத்தை நீங்க சம்பாதிச்சுட்டு அவன் மேல குறை சொல்றது வந்து எந்த நியாயம்? நிச்சயமாக அவர் ஒரு வேலைக்காரர், உங்க பத்து வரைக்கும் வேலைக்காரன், உங்க அறிவு அவனுக்கு கிடையாது. எப்படி நீங்க அவனை திட்டலாம்? அவன் உங்களை மாதிரி அறிவு படிச்சிருந்தா உங்களை மாதிரி மறுநாள் ஆயிருப்பான். உங்கள்கிட்ட வேலை செய்யறதுக்கு என்ன தேவை அவனுக்கு? அவனுடைய பாவம் அவன் தெரிஞ்சதுக்காக வேண்டி சில காலம் உங்கள்கிட்ட ஓடியும் புரிய வேண்டும். நீங்க பாவம் செஞ்சு நீங்க அவன மாதிரி ஆயிடாதீங்க. அதனால ஒரு பாவத்தை சம்பாதித்து வச்சு அப்பால் நிரபராதி, அவன் தெரிஞ்சு செய்யல, அவன் விளங்கிட்ட அளவுக்கு செஞ்சா தப்பா போச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன அவன் சொன்னீங்களோ அது அவன் எவ்வளவு விளங்கிட்டானோ அந்த அளவுக்கு அவன் போய் செஞ்சிருக்கிறான். அங்க என்ன பேச்சு வார்த்தைகள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க இருந்தா ஒரு மாதிரி டீல் பண்ணிருப்பீங்க, அவன் இருக்கும்போது ஒரு மாதிரி டீல் பண்ணிருப்பான். அது அவனுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சு, அவனுக்கு கை கூடி வரல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன போயிருக்கணும்? அங்க உங்களுக்காக வேண்டி அவன் போனா உங்களாலேயும் முடியாது, அவனாலேயும் முடியாது. அந்த காரியத்தை நீங்க ஈடுபட்டீங்க, இரண்டு பொறுப்பு படிச்சிருக்கணும். ஆனா நீங்களும் அவன்கிட்ட பொறுப்பு படிச்சீங்க, நல்லபடியா பண்ணிட்டு வரான் சொல்லிட்டு. என்ன நினைக்கல, நான் கொண்டு வந்தேன் ஒரு ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தேன். இது நீங்க சம்பாதிச்ச நஷ்டமே தவிர அவங்க கொலை சொல்றதுல தப்பு. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா பெரும் அபிதத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் நீங்க சுமந்து கொடுக்கின்றீர்கள். இன்னும் நெருக்கடியான வார்த்தையும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய சம்பாத்தியங்களை வீணாக்கிறது. ஒரு காலம் அந்த மாதிரியான ஒரு பாவத்துக்குள்ள போயிட வேண்டாம். அடுத்தவங்களை வந்து நஷ்டங்களுக்கு குறை சொல்றதும், தான் பாவத்தின் திருந்தாததும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை கொண்டிருப்பதும், என்னுடைய சேமிப்பை கொண்டு இதெல்லாம் எனக்கு பயன்படக்கூடியதுங்கிற, நாளைய வாழ்க்கையில எனக்கு அச்சமே கிடையாதுங்கிற அளவுக்கு பொருள்களை நாடி இணைய வச்சு பொருள்களை வழிபட்டு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பெரும் நஷ்டத்துக்குரிய பாதைகள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பயப்பட இருக்குது. அந்த நம்முடைய பாவத்தை நிச்சயம் மன்னிப்பா. தெரிஞ்சுட்டு வரைக்கும் வீணானவற்றின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டாம். வீணானவற்றை நீங்கள் அது வீணாவதற்கு முன்பாக செலவு செய்யுங்கள், அதற்கு உயிர் கொடுங்கள். அப்படி நீங்க செய்யாத பட்சத்துல பெரும் செலவுகளை, அத்தியாவசியமான செலவுகளை, தவிர்க்க முடியாத செலவுகளை நான் கொண்டு வர்றேன், அதுக்காவது பண்ணியுங்க. அப்படியும் இல்லாத பட்சத்துல சிலர் குறை சொல்லாமையா இருங்க. அதையும் மீறி பெரும் அவதத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ்விடம் எனக்காக முற்படுத்த வேண்டியத்தில் குறை செய்து விட்டதன் கை சேதமே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக, அல்லாஹ்விடம் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்து விட்டதன் கை சேதமே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. 39:55 39:56 அல்லாஹ்விடம் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் 39:56 குறை செய்துவிட்டதன் கை சேதமே பரிகாசம் செய்பவர்களில் நானும் இருந்தேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும், தான் ஒரு பாவம் சம்பாதிச்சுட்டு தன்னுடைய வேலையால் மீது அவர்கள் அந்த அபாண்டமான பழியை சுமத்தும் பொழுது அவனை ஏசவும் செய்வோம், பரிகாசம் செய்யவும் செய்வோம். இந்த ரெண்டுமே ரொம்ப தப்பானது. இந்த வகையிலையும் பரிகாசம் செய்யாதீங்க. திட்டதும் திட்டிட்டு மடப்பயில அவன் பயில இவனை போய் அந்த பார்க்கறது ஊர் மக்கள் முன்பாக பரிகாசம் செய்யறது. தனியார் கோப்பி திட்டது திட்டது மட்டும் நின்றோம், மற்ற பேர் முன்னால் திட்டது திட்டதோடு இல்லாம பரிகாசம் செய்யறதாக அர்த்தம். அதுக்கு இரு மடங்கு வேதனை இருக்கு. யாருமே சொல்றாங்க தனியார் கோப்பி திட்டங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தனியார் கோப்பி திட்டம்னா நான் செஞ்ச தப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் தவறா பண்ணிட்டேன் எங்களுக்கு. ஆனா மற்ற மக்கள் முன்னாடி செய்யும் பொழுது அது பரிகாசத்துக்கும் நீங்க என்ன ஆளாக்குறீங்கன்னு அர்த்தமாகும். ஆனாலும் முதல் முறையாக நன்மையும் தீமையும் சரி அவங்ககிட்ட இருந்து அவனுடைய அனுமதி கொண்டே நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனிதர்கள் யாரும் எதுக்காக குறை சொல்ல மாட்டீங்க.